முதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசு போட்டித் தேர்வு எழுதுவோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சம்மாள் நல்வழி பயிற்சி மையத்தின் நிறுவனர் திருமதி ச. முத்துலட்சுமி அவர்கள் உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம போன டாபிக் என்ன பார்த்தோம்னா உப்பு சத்தியாகிரகம் பார்த்தோம். அதுக்கடுத்தது என்ன பார்க்க போறோம்னா வட்டமேஜை மாநாடு. இப்போ முதலாவது வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1930 நவம்பர் 12. இப்போ முதலாவது வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1930 நவம்பர் 12. முதலாவது வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற இடம் லண்டன். மூன்று வட்டமேஜை மாநாடுமே லண்டனில் தான் நடக்குது. அப்போ முதல் வட்டமேஜை மாநாடு தலைமை தாங்கியவர் யார்னா ராம்சே மெக்டொனால்டு. ராம்சே மெக்டொனால்டு தான் முதலாவது வட்டமேஜை மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர். ராம்சே மெக்டொனால்டு யார்னா பிரிட்டன் பிரதமர். பிரிட்டன் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு. என்ன சொல்றாங்க முதலாவது வட்டமேஜை மாநாட்டில், மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனையை அறிவித்தவர். அப்ப மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ முதலாவது வட்டமேஜை மாநாட்டை காங்கிரஸ் சார்பில் யாருமே கலந்துக்கலை. யார் கலந்துக்கலை? காங்கிரஸ் சார்பில் யாரும் கலந்து கொள்ளவில்லை. ஏன் கலந்துக்கலனா, உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதால் எல்லா தலைவர்களும் சிறையில் இருக்காங்க. அதனால் முதலாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, முதலாவது வட்டமேஜை மாநாடு தோல்வியில் முடிவடைந்தது. அப்போ இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் காந்தியடிகளை கலந்துக்கணுங்கிறதுக்காகவே காந்தியடிகளை விடுதலை செய்கிறாங்க. இப்போ காந்தியடிகளை விடுதலை செய்யப்பட்ட நாள் 1931 ஜனவரி. இப்போ 31 ஜனவரியில் விடுதலை செஞ்சிடறாங்க. இப்போ காந்தியடிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த இந்தியாவுக்கு வந்தவங்க யாருனா இர்வின் பிரபு. இப்போ காந்தியடிகள்கிட்ட சந்தித்து இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் எப்படியாவது நீங்கள் கலந்துக்கணும் சொல்றதுக்காக இர்வின் பிரபு இந்தியாவுக்கு வராங்க. இர்வின் பிரபு யாருன்னா அரச பிரதிநிதி. யாரு? அரச பிரதிநிதி. அப்ப காந்தியடிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வராங்க. வந்தவர் யாரு? இர்வின் பிரபு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒப்பந்தம் நடக்குது, அதாவது காந்தி இர்வின் ஒப்பந்தம். அப்ப காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த மாநாட்டில் நடக்குதுன்னா கராச்சி மாநாடு. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை எந்த மாநாட்டில் காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டதுன்னா கராச்சி மாநாட்டில் ஏத்துக்கிட்டு கொண்டது. அப்ப காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு 1931 மார்ச் 5. 1931 மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெற்றது. அப்ப காந்தி இர்வின் ஒப்பந்தத்துல என்னென்ன ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்கன்னா, காந்தி என்ன சொல்றாங்க, நான் சட்டமறுப்பு இயக்கத்தை கைவிட்டுறேன். கைவிட்டுட்டு ரெண்டாவது வட்டமேஜை மாநாட்டிலையும் கலந்துக்கிறேன். அதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்றீங்கன்னா, உப்பு சுத்தியாகிரகத்தில் யாரார கைது செஞ்சீங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, விடுதலை செய்யுங்க, விடுதலை செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இர்வின் பிரபும் ஒத்துக்கிறாரு. ஆனால் பகத்சிங் மற்றும் அவருடைய தோழர்களுக்கு மரண தண்டனையை குறைக்க காந்தியடிகள் சொல்கிறாங்க. ஆனால் இர்வின் பிரபு ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, மறுத்துடுறாரு. இப்போ காந்தி இர்வின் ஒப்பந்தம் இதான் கொஸ்டின். அப்போ ரெண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் காந்தி கலந்துக்கிறேன்னு ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க, காந்தி இர்வின் ஒப்பந்தம். இப்போ ரெண்டாவது வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற இடம் லண்டன். இப்போ ரெண்டாவது வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1931 செப்டம்பர் 7. இப்போ ரெண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் காங்கிரஸ் சார்பில் கலந்து கொண்டவர் காந்தியடிகள். இப்போ காந்தியடிகள் கலந்துக்கிறாங்க. இந்த ரெண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்பேத்கர் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கப்பட்டதை போல சிறுபான்மையினருக்கும் தனி தொகுதி வேணும்னு சொல்கிறாங்க. அம்பேத்கர் முஸ்லீம்களுக்கு ஏற்கனவே தனி தொகுதி கொடுத்துட்டாங்க. எந்த சட்டம்படி கொடுத்தாங்க? மிண்டோ மாலி சட்டம்படி முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுத்துட்டாங்க. அதே போல யாருக்கு வேணும்? சிறுபான்மையினரான இந்துக்களுக்கும் தனி தொகுதி வேணும்னு அம்பேத்கர் முன்மொழிகிறாரு இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில். ஆனால் காந்தியடிகள் என்ன பண்றாங்க, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். சிறுபான்மையினருக்கு தனி தொகுதி வழங்க கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாவது வட்டமேஜை மாநாடு சண்டையிலே முடியுது. முடிச்சு ரெண்டாவது வட்டமேஜை மாநாடு எந்த வித முடிவும் எட்டப்படாமல் முடிவடைந்தது. அப்போ திரும்பி காந்தி என்ன பண்ணுறாரு, ரெண்டாவது வட்டமேஜை மாநாட்டை விட்டு வெளியே வந்து திரும்பி நான் சட்டமறுப்பு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ண போறேன்னு கையில் எடுக்கிறாரு. கையில் எடுத்ததும் 1932 ஜனவரி நாளில் காந்தியை கைது செய்கிறாங்க. திரும்பவும் எகைன் வட்டமேஜை மாநாடு முடிஞ்சு திரும்பியும் சட்டமறுப்பு இயக்கத்தை கையில் எடுக்கிறார் காந்தி. கையில் எடுத்ததால 1932 ஜனவரி நாளில் கைது செய்கிறாங்க. கைது செஞ்சது என்ன பண்ணுறாங்க, இப்போ திரும்ப வகுப்பு வாரி ஒதுக்கீடை என்ன பண்ணுறாங்க, வகுப்பு வாரி ஒதுக்கீடு. அது வகுப்பு வாரி ஒதுக்கீடுன்னா வகுப்பு கொடை, வகுப்பு கொடையை அறிமுகம் செய்தவர் யார்னா ராம்சே மெக்டொனால்டு. ராம்சே மெக்டொனால்டு பிரிட்டிஷ் பிரதமர். அப்போ காந்தியடிகள் இரண்டாவது ஒட்டமைச்ச மன்னால் கொஸ்ட் வந்துட்டாரு. அம்ப அம்பேத்கரோட சிறுபான்மை ஒதுக்கீடு வேணும்னு கேட்குறதால என்ன பண்ணுறாரு, வகுப்பு வாரி ஒதுக்கீடு, அதாவது வகுப்பு கொடையை அறிமுகம் செய்கிறார். அறிவித்தவர் யார், ராம்சே மெக்டொனால்டு. இப்போ வகுப்பு கொடையை அறிவித்த ஆண்டு 1932 ஆகஸ்ட் 16. இப்போ என்ன பண்ணுறாங்க, காந்தி ஏற்றுக்கல இந்த வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை, காந்தி ஏற்றுக்கல. ஏற்றுக்காமல் என்ன பண்ணுறாங்க, எரவாடா சிறையில் இருக்கும்போதே நான் சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் எடுக்க போகிறேன்னு சொல்லி காந்தி தொடங்கிய நாள் 1932 செப்டம்பர் 20. செப்டம்பர் 20 காந்தி உண்ணாவிரத போராட்டம் எடுக்கிறாங்க. எந்த சிறையில் இருந்துக்கிட்டே, எரவாடா சிறையில் இருந்துகிட்டே. அப்போ காந்தியடிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக மதன் மோகன் மாலவியா, ராஜேந்திர பிரசாத் மற்றும் பல தலைவர்கள், பி.ஆர். அம்பேத்கர் மற்றும் எம்.சி. ராஜா எல்லா தலைவர்களும் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கு இடையில் கையெழுத்தாகுதுன்னா காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும். அப்போ பூனா ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டே 1932. அப்போ பூனா ஒப்பந்தத்தோட இது என்னன்னா, தனி தொகுதிகள் பற்றிய கொள்கைகள் கைவிடப்பட்டன. இப்ப சிறுபான்மையினருக்கு தனி தொகுதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் காந்தி என்ன பண்றாரு, போராட்டம் பண்றாரு. அப்ப தனி தொகுதிகள் பற்றிய கொள்கைகள் கைவிடப்பட்டன. ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு இடங்கள் மட்டும் 71 to 148 அதிகரிக்கப்பட்டது. இப்போ சிறுபான்மையினருக்கு தனி தொகுதி கொடுக்க வேணாம், அதுக்கு பதிலாக இடங்களை மட்டும் அதிகரிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் எத்தனை, 71 இடங்கள் இருந்திருக்கு. அதுலேருந்து இப்போ 148 இடமாக அதிகரிச்சிருக்காங்க. அப்போ மத்திய சட்டப்பேரவையில் 18% இடங்கள் ஒதுக்குறாங்க. அப்போ மத்திய சட்டப்பேரவையில் எத்தனை பர்சன்டேஜ் இடங்கள் ஒதுக்குறாங்க, 18%. இப்போ பூனா ஒப்பந்தத்தின்படி மத்திய சட்டப்பேரவையில் சிறுபான்மையினருக்கு 18% இடங்கள் ஒதுக்கப்பட்டன. சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசனத்திலும் இது இடம்பெற்றுள்ளது. இதான் என்ன, பூனா ஒப்பந்தம். அடுத்தது மூன்றாவது வட்டமேஜை மாநாடு. இப்போ மூன்றாவது வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற இடம் லண்டன். அப்போ மூணாவது வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1932. முதல் வட்டமேஜை மாநாடு 1930, இரண்டாவது வட்டமேஜை மாநாடு 1931, மூன்றாவது வட்டமேஜை மாநாடு 1932 நவம்பர் 17 முதல் டிசம்பர் 24 வரையும் நடக்குது. இப்போ திரும்பி என்ன பண்ணுறாரு, சட்டமறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிரூட்டியதால் காங்கிரஸ் கட்சி இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. மூன்றாவது ஓட்டமிஞ்சி மாநாட்டில் கலந்துக்கல. அப்போ ரெண்டாவது ஓட்டமிஞ்சி மாநாட்டில் மட்டும் காங்கிரஸ் சார்பில் காந்தியடிகள் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் மூன்று ஓட்டமிஞ்சி மாநாட்டிலையும் அம்பேத்கர் கலந்துக்கிட்டாங்க. இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், முதல் வட்டமேஜை மாநாடு, இரண்டாவது வட்டமேஜை மாநாடு, மூன்றாவது வட்டமேஜை மாநாடு பார்த்துருக்கோம். அதில் வகுப்பு கொடை பார்த்துருக்கோம், பூனா ஒப்பந்தம் பார்த்தோம், காந்தி இர்வின் ஒப்பந்தம். அடுத்தது இந்திய அரசு சட்டம். இந்திய அரசு சட்டம், இந்திய அரசு சட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1935. 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் முக்கிய அம்சங்கள், ஒன்று மாகாணங்களுக்கு தன்னாட்சி, இன்னொன்று மத்தியில் இரட்டையாட்சி. இப்போ ரெண்டு அம்சம் கொடுக்குறாங்க. ஒன்று மாகாணங்கள் என்ன கொடுக்கணும், மாநிலங்களுக்கு தன்னாட்சி கொடுக்கணும், மத்தியில் இரட்டையாட்சி முறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு சட்டம் சொல்லுது. இந்திய அரசு சட்டத்தில் மொத்தம் 11 மாகாணங்கள், 6 தலைமையரக ஆணையகம் மற்றும் இந்த கூட்டமைப்பில் சேர விரும்பிய அனைத்து சிற்றரசர்களும் இக்கூட்டமைப்பில் இடம்பெற்றன. இப்போ பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்ட சட்டம் இந்திய அரசு சட்டம். இப்போ பர்மாவை எங்கேருந்து இந்தியாவிலிருந்து பிரிக்கிற சட்டம் எந்த சட்டம்? இந்திய அரசு சட்டம் 1935. அப்போ 1937 தேர்தல், 1937 தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் மொத்தம் 11 மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுது. 11 மாநிலங்களில் போட்டி போட்டு 7 மாநிலங்களில் வெற்றி பெறுது. என்னென்ன மாநிலம்னா மதராஸ், பம்பாய், மத்திய மாகாணம், ஒடிசா, பீகார், ஐக்கிய மாகாணம், வடமேற்கு எல்லை மாகாணம். மொத்தம் 7 மொத்தம் 11 மாநிலத்தில் போட்டி போடுது, 7 மாநிலத்தில் வெற்றி பெறுது. ஆனால் காங்கிரஸுக்கும் நீதி கட்சிக்கும் தான் போட்டி. நீதி கட்சி படு தோல்வி அடையுது. 1920 நீதி கட்சி ஜெயிக்கும். ஜெயிச்சதுலேருந்து 1936 வரையும் நீதி கட்சி தான். அதுக்கப்புறம் 1937 தான் காங்கிரஸ் கட்சி வருவாங்க. ஏன்னா அதில் அது வரையுமே போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க காங்கிரஸ் தலைவர்கள். அப்போ 7 மாநிலங்களில் வெற்றி பெற்றுடுச்சு. ஆனால் 8 மாநிலத்தில் ஆட்சி அமைக்குது. அப்போ 8வது மாநிலம் என்ன மாநிலம்னா அஸ்ஸாம், அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு. அது வந்து முஸ்லீம் கட்சி, முஸ்லீம் கட்சி காங்கிரஸ் கட்சியோட இணையுது. யாருடைய தலைமையில் இணையுதுன்னா சர் முகமது சாதுதுல்லா தலைமையில். இப்போ சர் முகமது சாதுதுல்லா தலைமையில் முஸ்லீம் கட்சி காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சுக்குது. கூட்டணி வச்சு அஸ்ஸாம் பள்ளத்தாக்கையும் காங்கிரஸ் கட்சி 8 மாநிலங்களை ஆட்சி செய்யுது. அப்போ 1 மதராஸ், 2 மும்பை, மத்திய மாகாணம், ஒடிசா, பீகார், ஐக்கிய மாகாணம், வடமேற்கு எல்லை மாகாணம், ப்ளஸ் இன்னொன்று என்ன அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு. மொத்தம் 8வது. அப்போ 8 மாநிலங்களை ஆட்சி செய்யுது. அப்போ 1937 காங்கிரஸ் அமைச்சர்களோட ஊதியம் மாதம் 2000 500 குறைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ அமைச்சர்களுக்கு 2000 சம்பளம் கொடுக்குறாங்க, இப்போ 500 வரை குறைக்கிறாங்க. அடுத்தது 2 உலகப்போர். அப்போ காங்கிரஸ் தான் என்ன பண்ணுது, 500 குறைச்சிட்டாங்க. அப்போ சென்னையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் ராஜாஜி. அப்போ முதல் அப்போ காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருச்சு. அதில் ஃபஸ்ட்டு என்ன மதராஸ் தான் சொன்னேன். அப்போ சென்னையில் ஃபஸ்ட்டு முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார்னா ராஜாஜி. ராஜாஜி தான் அமைக்கிறாரு. அது மாதிரி மதுவிலக்கு பரிசோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் செய்தவர் ராஜாஜி. இப்போ சேலத்தில் மதுவிலக்கு பரிசோதனைனா மதுவை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வர்றாரு, சேலத்தில் கொண்டு வர்றார் ராஜாஜி. அடுத்தது 2 உலகப்போர். 2 உலகப்போர் நடைபெற்ற ஆண்டு 1939 செப்டம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணி 1945 வரையும் 2 உலகப்போர் நடக்கும். 2 உலகப்போர் எப்போ நடக்குது? 1939 செப்டம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணி 1945 வரையும் நடக்கும். 2 உலகப்போரில் இந்திய மக்களை ஆலோசிக்காமல் பிரிட்டிஷ் அரசு இந்தியாவில் போரில் ஈடுபடுத்தியது. இப்போ 2 உலகப்போரில் இந்திய மக்கள் என்ன பண்ணுறாங்க, கேட்காமலேயே கவர்மெண்ட் ஆங்கிலேயர் இந்தியாவை ஈடுபடுத்துறாங்க. அதனால காங்கிரஸ் அமைச்சரவை இச்செயலை கடுமையாக எதிர்ப்பு தெரிவி, எப்படி நாங்கள் அமைச்சரவை பதவியில் இருக்கோம், எங்களை கேட்காம நீங்கள் எப்படி அவங்கள இந்திய மக்களை ஈடுபடுத்தலாம்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்றாங்க, தன்னுடைய அமைச்சரவை பதவியை ராஜினாமா செய்யறாங்க. 1939 December 22 காங்கிரஸ் அமைச்சரவைகள் பதவி விலகின. அப்ப 2 உலகப்போர்கள இந்தியர்களை ஈடுபடுத்தியதால 8 மாநிலத்தில் ஆட்சி செஞ்சாங்க காங்கிரஸ் தலைவர்கள். எல்லாத்தையும் ராஜினாமா செய்த ஆண்டே 1939 December 22. ஆனால் அந்த நாளை முகமது அலி ஜின்னா விடுதலை நாளாக கொண்டாடுறார். காங்கிரஸ் சார்பில் எல்லாருமே தன்னோட பதவியை ராஜினாமா செய்த நாளை விடுதலை நாளாக கொண்டாடியவர் யாரு, முகமது அலி ஜின்னா. அப்புறம் என்ன பண்ணுறாரு முகமது அலி ஜின்னா, எங்களுக்கு பாகிஸ்தானுங்கிற ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி லாகூர் காங்கிரஸ், அதாவது லாகூர் முஸ்லீம் லீக் மாநாட்டில் சொல்கிறார். லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929. இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவர் ஜவஹர்லால் நேரு. இங்கே லாகூர் முஸ்லீம் லீக் மாநாடு. அப்போ முகமது அலி ஜின்னா என்ன பண்ணுறாரு, எங்களுக்கு பாகிஸ்தானுங்கிற ஒரு தனி நாடு வேணும், அதாவது முகமது அலி இந்துக்களும் முஸ்லீம்களும் இனிமேட்டுக்கு ஒன்றாக இருக்க முடியாது, அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக 2 நாடுகள் தேவை, அவங்களுக்கு இந்துக்களுக்கு இந்தியா என்றும் முஸ்லீம்களுக்கு பாகிஸ்தான், எங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த லாகூர் முஸ்லீம் லீக் மாநாட்டில் யார், முகமது அலி ஜின்னா சொல்றாங்க. லாகூர் முஸ்லீம் லீக் மாநாடு, அப்ப லாகூர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1940 மார்ச் 23 இஸ்லாமியர்களின் தனிநாடி கோரிக்கை நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மூலம் முக்கிய கட்டத்தை எட்டியது. லாகூர் பாகிஸ்தான் கேட்பாங்க, பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை எப்ப 1940 1940 தான் பாகிஸ்தான் என்ன பண்றாங்க தனிநாடு கோரிக்கைய. அடுத்தது என்னன்னா 1939 காங்கிரஸ் காந்தியடிகளோட வேட்பாளராக பட்டாபி சீதாராமையாவை நிப்பாட்டுறார். அதாவது 1939 தேர்தல் நடக்குது, அதுக்கு காங்கிரஸ் சார்பில் காந்தியடிகள் பட்டாபி சீதாராமையாவை பட்டுறாங்க. ஆனால் காந்தியடிகளோட வேட்பாளர் யார் பட்டாபி சீதாராமையாவை எதிர்த்து சுபாஷ் சந்திரபோஸ், அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போட்டி போடுறார், ஜெயிச்சிடுறாங்க. இப்போ சுபாஷ் சந்திரபோஸ் தான் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்கார் 1939. ஆனால் சுபாஷ் சந்திரபோஸுக்கு காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு ஒத்துழைக்க மறுக்கிறார், அப்போசிட் தான் பண்ணுறாரு. அதனால் சுபாஷ் சந்திரபோஸு தன்னுடைய பதவியிலிருந்து விலகிறார், விலகி காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் விலகிறாரு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி என்ன பண்ணுறாரு ஃபார்வர்டு பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் சுபாஷ் சந்திரபோஸ். என்ன கட்சி? ஃபார்வர்டு பிளாக் கட்சி. ஃபார்வர்டு பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? சுபாஷ் சந்திரபோஸ். அப்போ தன்னுடைய காங்கிரஸ் கூட்டத்தில் தனது காங்கிரஸ் தலைவர் பதவியை துறந்தவர் யார்? கல்கத்தா மாநாட்டில் என்ன பண்ணுறாரு தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்கிறார் காந்தியடிகள். 1939 தலைவராகிறாரு. யாருக்கு பிடிக்கல? காந்திக்கு பிடிக்கல, அதனால் ராஜினாமா செஞ்சுறாங்க. எப்போ ராஜினாமா செய்கிறாங்க? கல்கத்தாவில் நடந்த அனைத்து இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் தன்னுடைய ராஜினாமா பதவியை ராஜினாமாவை செஞ்சிடறாரு. அப்போ சுபாஷ் சந்திரபோஸ் தனது காங்கிரஸ் தலைவர் பதவியை துறந்ததும் காங்கிரஸின் புதிய தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. சுபாஷ் சந்திரபோஸ் தான் ராஜினாமா செஞ்சுறாங்களா, அதுக்கு பதிலாக யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க காங்கிரஸோட புதிய தலைவராக ராஜேந்திர பிரசாத். தன்னுடைய அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகிக்கிறார் எப்பனா 1939. அப்போ ஃபார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கியவர் சுபாஷ் சந்திரபோஸ். அப்போ ஆகஸ்ட் நன்கொடை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1940 ஆகஸ்ட் 8. ஆகஸ்ட் கொடை, ஆகஸ்ட் சலுகைன்னு கூட சொல்லலாம். ஆகஸ்ட் நன்கொடை, ஆகஸ்ட் சலுகை, ஆகஸ்ட் கொடை எல்லாமே ஒன்று தான். ஆகஸ்ட் கொடையை அறிமுகம் செய்தவர் யாரு? லில்லித் கோபிரபு. இந்த லில்லித் கோபிரபு யாருன்னா இந்தியர்களை இரண்டாம் உலக போரில் ஈடுபடுத்தியவர் லில்லித் கோபிரபு. இவர் அரச பிரதிநிதி, அதாவது இர்வின் பிரபுக்கு அப்புறம் அரச பிரதிநிதியாக யார் இருக்கா? லில்லித் கோபிரபு. இந்தியர்களை இரண்டாம் உலக போரில் ஈடுபடுத்தியவர் யார்? லில்லித் கோபிரபு. அதனால் இந்தியர்கள், அதாவது காங்கிரஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. எதிர்ப்பு தெரிவித்து தான் என்ன பண்ணுறாங்க, இரண்டாம் உலக போரில் நீங்கள் இந்தியர்களை எப்படி ஈடுபடுத்தலாம்னு சொல்லி அமைச்சரவை எல்லாருமே பதவி விலகுறாங்க எதிர்ப்பு தெரிவிச்சு. அப்போ காங்கிரஸை திருப்திப்படுத்தும் நோக்கில் லில்லித்கோ ஒரு சில உறுதிமொழிகளை வழங்கினார். அந்த உறுதிமொழி தான் என்ன? ஆகஸ்ட்டு நன்கொடை, ஆகஸ்ட் சலுகைன்னு சொல்லலாம். ஆகஸ்ட் கொடையோட அம்சங்கள் என்னன்னு சொல்கிறாங்க, வரையறுக்கப்படாத ஒரு தேதியில் டொமினியன் அந்தஸ்து. அவங்களுக்கு என்ன தந்துடுறேன்? டொமினியன் அந்தஸ்து தான். டொமினியன்லாம் ஒன்றும் தன்னாச்சி கொடுத்துறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்ன, தேதியை மென்ஷன் பண்ணலை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, அதிகமான இந்தியர்களை கொண்டு அரச பிரதிநிதியின் குழுவில் விரிவாக்கம் செய்தல். அப்போ அரச பிரதிநிதியோட குழு, செயற்குழு, அந்த செயற்குழுவில் அதிகமான இந்தியர்களை நியமிக்கிறேன், உறுப்பினர்களை நியமிக்கிறேன்னு சொல்லி ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்களா, இந்திய உறுப்பினர்களை கொண்ட போர் ஆலோசனை குழுவை உருவாக்குதல். இப்போ போர் ஆலோசனை குழு இல்லை, நான் என்ன பண்ணுறேன், இந்திய உறுப்பினர்களை சேர்க்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாலாவது பாயிண்ட்டு, சிறுபான்மையினரின் உரிமைகளை அங்கீகரித்தல். சிறுபான்மையினர்லாம் அவங்க உரிமைகள்லாம் என்னென்னவோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு போருக்கு பின், அதாவது போருக்கு பின்னா இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1945 முடியும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தை உருவாக்குறதுக்கு உறுதி அளிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதான் என்ன, ஆகஸ்ட் நன்கொடை இல்லைன்னா ஆகஸ்ட் சலுகை. என்னப்பா சொல்றாரு, என்னென்ன சொல்றாங்க, லிலித் கோப்ரபே உங்களுக்கு தன்னாட்சி கொடுத்துறேன், செயற்குழு அரசு பிரதிநிதியோட குழுவுக்கு பேர் செயற்குழுவில் அதிகமான இந்தியர்களை நியமிக்கிறேன் உறுப்பினராக, போர் ஆலோசனை குழுவிலையும் என்ன பண்ணுறாங்க இந்திய உறுப்பினர்கள் நியமிக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை ஃபுல்லாக இந்த ஆகஸ்ட் நான் கூட என்ன பண்ணுது, முற்றிலுமாக நிராகரிக்குது காங்கிரஸ். ஏன் முற்றிலுமாக நிராகரிக்கிறது, எல்லாமே என்ன? அடுத்தது தனிநபர் சத்தியாகிரகம் முற்றிலுமாக நிராகரித்து நாங்கள் இனிமேட்டுக்கு போராட்டம் பண்ண போகிறோம்னு சொல்லி தனிநபர் சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தனிநபர் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டே 1940. இப்போ தனிநபர் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு எப்போ முதன் முதல்ல தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் யார்னா வினோபா பாவே, ஆச்சாரியா வினோபா பாவே தான் தனிநபர் சத்தியாகிரகத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறார். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா மகாராஷ்டிராவில், மகாராஷ்டிராவில் பாவ்னர் ஆசிரமத்து அருகே. எந்த இடத்துல, மகாராஷ்டிராவில் என்ன ஆசிரமம் இருக்கு, பாவ்னர் ஆசிரமம். குஜராத்தில் என்ன இருக்கு, சமர்மதி ஆசிரமம். இப்போ மகாராஷ்டிராவில் பாவ்னர் ஆசிரமத்திற்கு அருகே முதன் முதலாக தன்னபர் சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணுறவர் யார், ஆச்சாரியா வினோபா பாவே. இப்போ தனிநபர் சத்தியாகிரக காலத்தில் அதிகமான மக்கள் கைது செய்கிறாங்க, எப்போனா 25,000, 25,000 அதிகமாக என்ன பண்ணுறாங்க மக்களை கைது செய்கிறாங்க. இப்போ நான் தனிநபர் சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணோம்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்தியாகிரகிகள் தாங்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் தேதி நேரம் இடம் போன்ற தகவல்களை மாவட்ட நீதிபதிக்கு தெரிவித்து விட வேண்டும். அப்போ யாருக்கிட்ட சொல்லணும், நான் போராட்டம் பண்ண போகிறேன்னு சொல்லி எந்த தேதி எந்த நேரம் எந்த இடம்னு சொல்லி மாவட்ட நீதிபதிக்கு தெரிவிக்கணும். சத்தியாகிரக போராட்டிகள் போராட்டக்காரர்கள் தெரிவிக்க வேண்டும். இப்போ நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்தியாகிரகிகள் அவர்களின் பேச்சுரிமையை மையப்படுத்தி போருக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொள்ள தூண்டியவர் யார், காந்தியடிகள். அதுதான் என்ன, அப்போ ஆகஸ்ட் கொடைக்கு காங்கிரஸ் கொடுத்த பதிலடி தனிநபர் சத்தியாகிரகம். ஆகஸ்ட் நன்கொடையை ஏற்க மறுத்து தொடங்கிய போராட்டம் தான் என்ன, தனிநபர் சத்தியாகிரகம். தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் முதன் முதல்ல தொடங்கியவர் யார், வினோபா பாவே. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மகாராஷ்டிராவில் பாவனர் ஆசிரமத்தில் அருகே. 25,000 அதிகமான மக்கள் கைது செய்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு தன்னம்பர் சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணுறார். இப்போ தன்னம்பர் சத்தியாகிரக இயக்கம் முடிவுக்கு வந்ததாக காந்தியடிகள் அறிவித்த ஆண்டே 1940. டிசம்பர் 1940 என்ன பண்ணுறாங்க, முடிவுக்கு வந்துடுச்சு தன்னம்பர் சத்தியாகிரகம். தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கிய ஆண்டு 1940 அக்டோபர் 17. தனிநபர் சத்தியாகிரகம் முதன் முதல்ல ஆச்சாரிய வினோபா பாவே 1940 அக்டோபர் 17 ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1940 டிசம்பரில் முடிஞ்சிடுது தனிநபர் சத்தியாகிரகம். இதன் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் காணலாம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை அரசு போட்டித் தேர்வு எழுதுவோருக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மையத்தின் நிறுவனர் திருமதி ச முத்துலட்சுமி அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் கேட்டீர்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம்.